உடல் உறுப்புகள்லேயே ரொம்ப வித்தியாசமானது எது தெரியுமா? இது மற்றவங்களை காயப்படுத்தும், புண்படுத்தும், அழ வைக்கும், அதே சமயம் மற்றவங்களை சிரிக்கவும் வைக்கும், சந்தோஷமும் படுத்தும். அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்குது. நான் எதை பற்றி சொல்கிறேன் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாவை பற்றி தான் சொல்கிறேன். நம்ம நாவை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போமா?
விஜி அம்மா பக்கத்தில் வந்து, அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு வச்சு கொடுங்கம்மான்னு சொன்னான். அவள் அம்மா பொன்னிக்கு படுக்கையை விட்டு எழும்பவே முடியல. பொன்னி மூச்சு வாங்க, அம்மாவுக்கு முடியலைம்மா, நீ ஏன் எடுத்து சாப்பிடுமான்னு சொன்னான். விஜி அம்மா பக்கத்தில் வந்து, அம்மா உங்களுக்கு என்ன பண்ணுதுமான்னு கேட்டாள். அதுக்கு பொன்னி, தலை பாரமாக இருக்குது, தலையை தூக்க முடியலை, உடம்பில் ஒவ்வொரு தசையும் வலிக்குதுமான்னு முனகுனான். விஜி அம்மாவை தொட்டு பார்த்துட்டு, அம்மா ரொம்ப சுடுது, இந்த நேரம் பார்த்து அப்பா வேற ஊரில் இல்லையே, அப்பா இருந்தாலாவது டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்களே அப்படின்னு சொன்னான். அதுக்கு பொன்னி, இன்னும் ரெண்டு நாளில் அப்பா வந்த உடனே டாக்டரை பார்க்க போகலாம்னு சொன்னான். அதுக்கு விஜி, அது வரைக்கும் நீங்கள் தாங்கிக்கிடுவீங்களாம்மா அப்படின்னு கேட்டாள். பொன்னி பதில் சொல்லாமல் படுத்திருந்தா. விஜி அம்மாவை போர்வையை வச்சு மூடி விட்டா. பொன்னி அவகிட்ட, விஜி அம்மா கஷ்டப்பட்டு சாதத்தை மட்டும் வடித்து வச்சுருக்கேன், மோரை ஊற்றி ஊறுகா வச்சு சாப்பிட்டுக்கோமா அப்படின்னா. விஜி உடனே, அம்மா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா. அதுக்கு பொன்னி, நீ முதல்ல சாப்பிடுமா, வீடெல்லாம் குப்பையாக இருக்குது, என்னால் பெருக்க கூட முடியலை, பாத்திரம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது, என்னால் கழுவி வைக்கவும் முடியலைன்னு சொன்னான். உடனே விஜி, நான் வேணால் வீட்டை பெருக்கவான்னு கேட்டா. அதுக்கு பொன்னி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு பெருக்க தெரியாதுன்னு சொன்னான். மறுபடியும் விஜி, அம்மா பசிக்குதுமான்னு சொன்னான். நீ சாப்பிடுமான்னு பொன்னி சொன்னான். விஜி சாதத்தை எடுத்து மோரை ஊற்றி ஊறுகா வச்சு சாப்பிட ஆரம்பித்தான். அப்போது வெளியே இருந்து பொன்னி பொன்னின்னு சத்தம் கேட்டுச்சுது. பொன்னி, ஐயோ இந்த நேரத்தில் இவ வந்திருக்காள, என்னால் எந்திரிச்சு உட்காந்து பேசக்கூட முடியாதன்னு முணுமுணுத்துக்கிட்டே விஜிக்கிட்ட, விஜி பக்கத்து விட்டு ஜெயா வெளியே நின்று கூப்பிட்றா, அவளை உள்ளே வர சொல்லுன்னு சொன்னான். விஜி வெளியே போய், உள்ளே வாங்க, அம்மாவுக்கு காய்ச்சல், படுத்திருக்காங்கன்னு சொன்னான். விஜி உள்ளே வந்து சாப்பிட ஆரம்பித்தான். ஜெயா உள்ளே வந்துக்கிட்டே சுற்றுமுற்றும் பார்த்தா. என்ன பொன்னி படுத்திருக்கியா, ஏன் வீடு இவ்வளவு குப்பையாக இருக்குது, வீடு இப்படி தூசியும் குப்பையுமா இருந்தால் காய்ச்சல் வரத்தான் செய்யும், வீட்டை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிடக்கூடாது, உன் வீடு மாட்டு தொழுவ மாதிரி இருக்குதுன்னு சொன்னான். பொன்னி அவளை பார்த்து, உட்காரு ஜெயான்னு சொன்னான். ஜெயா சிங்க் எட்டி பார்த்து, என்ன இப்படி பாத்திரம் மலை போல குவிஞ்சு கிடக்குத, பொன்னி நீ ரொம்ப சோம்பேறி, வீட்டு வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டான். பொன்னி அவாக்கிட்ட, உட்காரு ஜெயான்னு சொன்னான். அதுக்கு ஜெயா, உட்காரலாம் நேரம் இல்லை, நான் கடைக்கு போகிறேன், நீயும் கூட வர்றியான்னு கேட்க தான் வந்தேன், நீ காய்ச்சலில் படுத்திருக்க, உன்னால் வர முடியாது, நான் போகிறேன். இப்படி குளிர்ந்த நேரத்தில் பிள்ளைக்கு மோர் ஊற்றி கொடுத்துருக்கிய, சளிகளி பிடிக்க போகுதுன்னு சொன்னான். அதுக்கு பொன்னி, எனக்கு குழம்பு கூட்டு வைக்க முடியலை ஜெயா, உடம்பு அடித்து போட்ட மாதிரி வலிக்குது, காய்ச்சல் அனலாக கொதிக்குதுன்னு சொன்னான். அதுக்கு ஜெயா, வீட்டையும் சுத்தமாக வைக்க மாட்டேங்கிற, பிள்ளையையும் சரியாக கவனிக்க மாட்டேங்கிற, அதை எடுத்து சொன்னால் எனக்கு உடம்புக்கு முடியலைங்கிற, எனக்கு இது சரியாக படலை, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு விருட்டுன்னு போயிட்டான். பொன்னி விஜயை கதவை சாத்திட்டு வர சொன்னான். பொன்னி விசும்புறத பார்த்து விஜய் அம்மா கிட்டே வந்து, ஏம்மா அழுறீங்கன்னு கேட்டான். அதுக்கு பொன்னி, ஜெயா பேசிட்டு போனது மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுமா, எப்படி குத்தலாக எரிச்சலோடு பேசிக்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் சிந்துனான். விஜிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, மறுள மறுள விழிச்சா. அப்போது மறுபடியும் பொன்னி பொன்னின்னு சத்தம் கேட்டுச்சுது. உடனே பொன்னி, விஜி கலா சத்தம் கேட்குது, போய் கதவை தரேன்னு சொன்னான். சரிமான்னு சொல்லிட்டு விஜி கதவை திறந்தா. கலா விஜயை பார்த்து, ஹாய் விஜி நல்லா இருக்கியாமான்னு கேட்டா. அதுக்கு விஜி, நல்லா இருக்கேன் ஆன்ட்டின்னு சொன்னான். அம்மா எங்கே அப்படின்னு கலா கேட்டா. அதுக்கு விஜி, அம்மாவுக்கு காய்ச்சல், படுத்திருக்காங்கன்னு சொன்னதும் கலா உள்ள வேகமாக வந்தா. காய்ச்சலா, என்ன பொன்னி உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா. அதுக்கு பொன்னி, வா கலா வா, உடம்பெல்லாம் வலிக்குது, காய்ச்சலும் இருக்குதுன்னு சொன்னான். எத்தனை நாளாக இப்படி இருக்கேன்னு கலா கேட்டா. அதுக்கு பொன்னி, ரெண்டு மூணு நாளாக இருக்குதுன்னு சொன்னான். அதுக்கு கலா, அதான் நீ வெளியவே வரலையா, உன்னை ரெண்டு மூணு நாளாக காணுமே அப்படின்னு பார்க்க வந்தேன், என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா. பொன்னி அமைதியாக இருந்தா. விஜி, அம்மா ஒன்றுமே சாப்பிடலைன்னு சொன்னான். உடனே கலா, இந்த காய்ச்சலில் சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு இன்னும் இல்லையா சோர்வு அடைஞ்சிரும், ஒரு நிமிஷம் என் பையனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு மொபைலை எடுத்து கால் பண்ணினான். ஹலோ நம்ம வீட்டு மேஜையில் பிரெட்டும் ஆப்பிள் பழமும் இருக்கும், ஃப்ரிட்ஜில் பால் பேக்கெட் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விஜி வீட்டுக்கு வா, உடனே வான்னு சொல்லிட்டு பொன்னியை பார்த்து, பொன்னி நீ இன்னும் ரெண்டு நாளைக்கு படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே எழுந்திருக்காத, நான் உனக்கு கஞ்சி வச்சு கொடுக்குறேன், விஜி எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டோம்னு சொன்னான். பொன்னி குரல் தழுதழுக்க, உனக்கு எதுக்கு சிரமம் கலான்னு சொன்னான். அதுக்கு கலா, அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை, நீ நிம்மதியாக படுத்து தூங்கு, நல்லா ஓய்வெடுத்தாலே எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிக்கிட்டே புடவை தலைப்பை இழுத்து சொருகினான். அரிசி இருக்கிற பாத்திரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு அரிசியை எடுத்து நல்லா கழுவி அதில் நிறையா தண்ணி விட்டு கொஞ்சம் சீரகமும் பூண்டும் போட்டு உப்பு சேர்த்து கேஸை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சான். சிங்க் பக்கம் போய் மட மடன்னு அங்கே இருந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவி போட்டான். இடையில தண்ணி கொதிக்கவும் கேஸை குறைச்சி ஒரு தட்டை வச்சு மூடினான். பெருக்குமாரை எடுத்து வீட்டை சுத்தமாக பெருக்கி கூட்டினான். அதுக்குள்ளே அவன் பையன் பிரெட்டும் ஆப்பிளும் பாலும் எடுத்துகிட்டு வந்தான். ஆப்பிளை வெட்டி துண்டு போட்டு விஜயை சாப்பிட சொன்னான். பாலை காய்ச்சி அதில் ஒரு டம்ளரில் சீனியை போட்டு நாலு துண்டு பிரெட்டை எடுத்து விஜிக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னான். மீதிப்பாலை கஞ்சியில் ஊற்றி அதை நல்லா ஆற்றி பொன்னியை குடிக்க வச்சான். பொன்னியை பார்த்து, நான் விஜய் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்ச நேரத்தில் ஆட்டோ எடுத்துகிட்டு வரேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அது வரைக்கும் நீ தூங்குன்னு சொன்னான். பொன்னி மெதுவாக, விஜய் அப்பா வந்துடட்டுமே, மருந்து மாத்திரைன்னு செலவாகுமேன்னு மெதுவாக சொன்னான். அதுக்கு கலா, இப்போ நான் உங்ககிட்ட ஏதாவது பணம் கேட்டேனா? நான் எல்லாம் பார்த்துக்கிடுறேன், ஆத்திர அவசரத்துக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலைன்னா நாம் இந்த உலகத்தில் இருந்து பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னான். அதுக்கு பொன்னி, இது மாத கடைசி, உங்ககிட்டையும் எங்கே பணம் இருக்கும்னு கேட்டா, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, ஏற்கனவே உடல் சோர்ந்து இருக்க, பணத்தை பற்றி யோசிச்சு யோசிச்சு மனசையும் தளர விடாத, அமைதியாக படுத்து தூங்கு, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிடுறேன்னு சொன்னான். அதுக்கு பொன்னி, நீ எனக்கு செய்கிற உதவிக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேனோ அப்படின்னு கண்ணீர் மல்க சொன்னான். அதுக்கு கலா, உன்னைய மாதிரி நான் ஒரு நாள் படுப்பேன், அன்னைக்கு நீ என்னைய கவனி சரியா அப்படின்னு சொல்லி சிரிச்சா. பொன்னியும் வேதனை மறந்து புன்னகைச்சா. இப்படி சிரிச்சுக்கிட்டே நிம்மதியாக தூங்கு, நான் கொஞ்ச நேரத்தில் ஆட்டோவில் வரேன், நானே கதவை வெளிப்புறமாக பூட்டிட்டு போகிறேன், யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, வா விஜி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே போனா கலா. நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க, உங்களோட கால்ஸ் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்தீங்க இல்லையா, பொன்னி வந்து படுத்திருக்கிறா, அப்போது ஜெயா வந்து சில வார்த்தைகளை பேசிட்டு போகிறாள், கலா வந்து சில வார்த்தைகளை பேசுகிறா, ஒரே சூழ்நிலை தான், ஆனால் ரெண்டு பேர் வார்த்தைகளும் வித்தியாசமாக இருக்குது. ஜெயாவோட வார்த்தை பொன்னியை அழ வைக்குது, ஆனால் கலாவோட வார்த்தை அவளை புன்னகைக்க வைக்குது. ஜெயாவோட வார்த்தை அவள் மனசை புண்படுத்துது, கலாவோட வார்த்தை அவளை வந்து நோகி போய் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான், அவளை வந்து சூதிங்காக அவளுக்கு ஆதரவாக இருக்குது. வார்த்தைகளோட வலிமை இதுலேருந்து நமக்கு தெரியுது இல்லையா, நம்ம எப்படி வார்த்தைகளை பேசுகிறோம், சரியான வார்த்தைகளை பேசுகிறோமா, மற்றவங்க மனம் புண்படாமல் பேசுகிறோமா, ரொம்ப கவனம் செலுத்தி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசுகிறோமா, அல்லது வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டே போகிறோமா, நம்ம எப்படி இருக்கணும், வார்த்தைகளுடைய வலிமை எவ்வளவு தூரம் மற்றவங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு டாக்டர் டாரிஸ் லெஸ்லி வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
வணக்கம்.
இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன மாதிரி பொன்னி வந்து காய்ச்சலை படுத்திருக்கிறா, ஒரே சூழ்நிலை தான், அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்னென்ன பொதுவாக நம்ம சொல்லுவோம், இந்த சூழ்நிலையில் நான் அப்படி இருந்தேன், சூழ்நிலை தான் மோசம், இது வந்து ஒரே சூழ்நிலை தான், சூழ்நிலை மாறலை, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
சொன்ன மாதிரி சிச்சுவேஷன் ஒன்று தான், இதில் வந்து வி சி வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் த பவர் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தையின்
வலிமை,
போத் குட் அண்ட் பேட்.
ஆமாம்,
ரெண்டுக்குமே வலிமை இருக்குது, ரெண்டு வார்த்தைகளுக்குமே ரொம்ப வல்லமை இருக்கு. ஒரு தடவை நம்ம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது போனதுதான், அதுக்கப்புறம் நம்ம கேனாட் கெட் பேக் தி வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி வார்த்தையை நம்ம விட்டுட்டோம்னா அந்த வார்த்தைகளை நம்ம திருப்பி எடுத்துக்கிடவே முடியாது. நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன், அப்படி என்ன சொன்னாலும் சொன்னது சொன்னதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் வந்து வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார்னு பார்க்குறோம்.
ஆமாம்,
ஆரம்பத்திலேருந்து வார்த்தையினால் உண்டாக்கினார், அவரே வார்த்தையாய் வந்தார்னே பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சின்ன அந்த ஒரு இதில் இருந்தேன் நம்ம வந்து வார்த்தையினுடைய வல்லமை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அறிந்து கொள்ளலாம். ஸோ இதில் ரெண்டு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது ரெண்டும் நல்ல பவர்ஃபுல்லாக அவளை வந்து இம்பேக்ட் பண்ணுது. ஒன்று வந்து சந்தோஷத்தை கொடுக்கு, ஒன்று வந்து மனவேதனையை கொடுக்கு. அப்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்லி கிளியர் எப்படி அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பேசணும் அப்படின்னு இந்த கதையிலேருந்து நம்ம ஓப்பனாக வெளியவே நமக்கு அந்த கதை மூலமாக யாருமே ரொம்ப இதில் எதுனாலும் கிளியராக தெரியுது எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பேசணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு அந்த கதையில் தெரியுது. இதில் நம்மளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு வந்து அந்த வார்த்தையை பேசக்கூடிய வல்லமை வந்து ஆண்டவர் கடவுள் வந்து மனுஷனுக்கு மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய உணர்வுகளை எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு மாத்திரம்தான் அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கிறார். ஸ்பெஷல் க்ரௌனிங் க்ளோரி ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் அப்படின்னு மனுஷனை ஏன் சொல்கிறோம்னா அந்த லாங்குவேஜ் தான் ஸ்பீச். அப்போ அந்த லாங்குவேஜை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், இட்ஸ் எ ஸ்பெஷல் எபிலிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த எபிலிட்டியை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன சொல்லுவோம்னா வேர்ட்ஸ் கேன் எய்தர் மேக் ஆர் பிரேக். அது ஃபேமிலியாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், இட் எய்தர் மேக் ஆர் பிரேக். அப்போ நம்ம இதை மேக் பண்ணுறோமா இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப் அதனால நம்ம பிரேக் பண்ணுறோமா அப்படின்னு. இப்போ நம்ம முதல்ல இதில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவள் ஸ்ட்ரெயின் பண்ணுறா. அவள் தான் முதல்ல வந்து ஜெயாங்கிறது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு வேளை இதுக்கு முன்னால் அவங்க நல்லாவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஜாலியாக வெளியே போகிறோம் அப்படிலாம் பார்க்குறான். ஆனால் அன்னைக்கு பாருங்கள் அந்த இதோட அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவள் கூட போகிறதுக்கு மனசு வருமா, வராது இல்லையா. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்போட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை அதுலேருந்து அவள் இழந்து போகிறான் அவளுடைய வார்த்தையின் மூலமாக. அவள் வந்து வந்ததுல இருந்தே அவள் வந்து அவளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. அப்போ அந்த வார்த்தையை வந்து அவள் அளந்து பேசி அவள் ஆறுதலாக சொல்லியிருந்தா சிச்சுவேஷன் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் அவள் எரியிற புள்ள எண்ணெய் வார்த்த மாதிரியும் வேலை குத்துற மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவளுடைய சிச்சுவேஷனே ஏற்கனவே ரொம்ப கஷ்டம், எழும்ப முடியல, வேதனையோடப்படுத்திருக்கா, பிள்ளைக்கு கூட சாப்பாடு கொடுக்க முடியல. ஆனால் அந்த நேரத்தில் இவள் அவளுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தையை சொல்லாமல் ரொம்ப கஷ்டமாக அவளை வந்து என்ன செய்கிறா பேசிட்டு போயிறா. சரி படுன்னு கூட சொல்லலை, நீ எப்படி வச்சிருக்க அப்படி வச்சிருக்க அப்படி வச்சிருக்க,
காய்ச்சலை பற்றி விசாரிக்கவே
விசாரிக்க கூட இல்லை, ஒரே குறை தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. வந்ததுலேருந்து உன் வீடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, பரையதுக்கு உனக்கு காய்ச்சல் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்ணுறான் கான்ட்ராஸ்டிங்காக அடுத்த பிள்ளைடைய பிஹேவியரை நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் ஆப்போசிட், ஏன்னா பைபிளில் சொல்லுவேன் ஷி கோஸ் த செகண்ட் மைல் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்க மாதிரி அவளுடைய திராணிக்கும் அப்பாற்பை மாச கடைசி அதையும் சொல்லி காட்டுறாவா. சரி மாச கடைசியில் நீ இருக்க உனக்கே கஷ்டமா, அதெல்லாம் ஒரு பெருசு இல்லை. ஸோ இப்போ அன்பு அப்படின்னு வரும்போது அதில் வந்து எதுவுமே ஒரு தடையாக அமையாது இல்லையா. அன்புக்கு வந்து
எவ்வளோ நாளும் ஸ்ட்ரெச் ஆயிரும்,
எவ்வளோ நாளும் என்ன செய்யலாம் அவளுக்காக செய்யலாம். உடனே பையனை கூப்பிட்டு தான் வீட்டில் உள்ள சாமான தூக்கிட்டு வந்து வச்சு இங்கே இருந்து அவா கிச்சனுக்குள்ளே போய் அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து இதெல்லாம் வந்து வார்த்தையின் மாத்திரமல்ல அவளுடைய பிஹேவியரே நம்மளுக்கு என்ன செய்யுது,
செய்கையிலையும்
செய்கையிலையும் அவள் என்ன செய்யறா, இருதயத்தின் நிறுவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவள் இருதயத்தில் அவள் என்ன எப்படிப்பட்டவளாக இருக்காளோ அதுதான் என்ன செய்யும் வெளியே நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷமாகிய தன் இருதயத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷமாகிய தன் இருதயத்திலிருந்து பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறான். அப்ப இருதயம் எப்படி நிறைஞ்சிருக்குதோ, நல்லா இருந்துச்சுன்னா நல்ல வார்த்தை வரும், மோசமா இருந்துச்சுன்னா மோசமான வார்த்தை வரும். அப்ப நம்ம வார்த்தைகள் வந்து நம்மளை யாருங்கிறது என்ன செஞ்சிருது, ஈஸியா நம்மளுக்கு காட்டிடுது. இன்னொன்னு மற்றவங்களை எப்படி பாதிக்கும், ஒரு வார்த்தை நம்ம பேசுறதுக்கு முன்னால 10 தடவை யோசிக்கிறோம். எனக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பின்வாங்கவே முடியாது. அப்போ அந்த வார்த்தையை வந்து மற்றவங்க மனசை எப்படி பாதிக்கும் இல்லை அவங்கள எப்படி அதை இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பேசுறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப யோசிச்சு மனம் பதறி என்ன சொல்ல ஆலயத்துக்கு முன்னால மனம் தவறி மனம் பதறி அந்த வார்த்தையை நீ பேசாத அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. ஏன் அப்படின்னா நீ வார்த்தையை விட்டுட்ட அப்படின்னா நீ அதற்கு உத்தரவாதம் இருக்க. We are accountable for every word we speak. அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் இல்லையா. அவருக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், கணக்கு ஒப்பு வைக்கணும். ஒவ்வொரு வார்த்தை மாத்திரமல்ல ஒவ்வொரு பிஹேவியருக்கும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முன்னால் கணக்கு ஒப்பு வைக்கணும். அப்போ அந்த வார்த்தைகள் வந்து எவ்வளவு யோசித்து யதார்த்தமாக மற்றவங்கள நல்வழிப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார் இல்லையா. ஏன்னா நாவு வந்து நமது கடிவாளம் போட்டு குதிரையை அடக்கிற மாதிரி நம்ம எணிச்சிடணும். நம்மளே நம்ம நாவை அடக்கணும், இல்லைன்னா அதை எணிச்சிஞ்சிடும், நம்மளே அழிச்சிரும். ஒரு பெரிய காட்டை அழிச்ச மாதிரி எல்லாத்தையுமே எணிச்சிஞ்சிடும், அழிச்சு போத்துரும். நம்ம யாக்கோபில் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி மெதுவான பிரதி உத்தரம் உக்கரத்தை மாற்றும். அப்போ யார் எது கேட்டாலும் அது மெதுவான நம்ம பிரதி உத்தரம் சொல்லும் போது, இப்போ சொல்கிறா எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு, அப்போ இவன் அதுக்கு ஆன்சராக மெதுவாக அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக
பேசியிருந்தான்னா
வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ரெண்டாவது அது அதோட கரெக்டாக பேசுகிறான், மெதுவாக பிரதி உத்தரம் கொடுக்குறான் அப்படியா சொல்லிட்டு. அப்போது ஷீ இஸ் ஏபிள் டு எம்பத்தைஸ் விடுகார், அவளுடைய நிலைமையிலிருந்து அந்த பிள்ளையுடைய நிலைமையை அவள் பார்க்குறா, ஐயோ படுத்து கிடக்கா, அவளால் ஒன்றும் செய்ய முடியாது இன்னைக்கு. அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும், செய்யணும். இப்போ என் குடும்பத்தில் இருந்தால் நான் எப்படி ஃபீல் பண்ணுவனோ அதே ஃபீல் பண்ணி அவள் என்ன பண்ணுறான், இறங்குறா. என் பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நானே பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நிம்மதியாக படுத்து என்ன செய்ய, தூங்கு, உனக்கு வேண்டியது ரெஸ்ட் தான், நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற கன்சர்ன் வரைக்கும் அவள் நினைச்சிரா. தன்னுடைய நல்ல பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து அந்த நல்ல வார்த்தைகளை அவள் எடுத்து கொடுக்குறான். அப்போ அந்த நல்ல வார்த்தைகள் வந்து அந்த வெள்ளித்தட்டில் வார்க்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானங்கிற மாதிரி பொற்பழங்களாகிய அந்த வார்த்தைகளை அவள் நினைச்சிரா சொல்கிறான். அப்போ அந்த வார்த்தை வந்து அவளுக்கு அப்படியே அந்த ஊனையும் உயிரையும் அவளுக்கு அப்படி ஒரு பலன் கொடுக்குற மாதிரி, அது வரைக்கும் அவள் அழுதுட்டு இருந்துவா, இவளுடைய வார்த்தை கேட்டவொன்னே அவ
நினைச்சிரா.
அப்போ நல்ல வார்த்தைகள் வந்து ஒருத்தர் மனுஷனுடைய மனசை வந்து எவ்வளவு தூரத்துக்கு மாற்றும், எவ்வளவு ஒரு கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் பேசும்போது அது அந்த ஆளுடைய மனசை எவ்வளவு தூரம் பாதிக்கும், எவ்வளவு தூரம் ஆறுதல் படுத்தும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து தெரியுது இல்லையா. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வேர்ட் என்கரேஜிங் வேர்ட்ஸ் சொல்லும் போது மனுஷன் நம்ம நிறைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. சில பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் கூட ஒன்றுமே தெரியாத ஒரு பிள்ளைகளாக இருக்கும், ஆனால் அது ஒரு புத்தி உள்ள ஒரு டீச்சர்னா என்ன பண்ணுவாங்க, நோ யூ கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக என்கரேஜ் பண்ணி நினைச்சிருவாங்க,
அந்த பிள்ளை முன்னுக்கு
வந்துருவாங்க. அப்போ அந்த பிள்ளை வாழ்நாள் ஃபுல்லும் அந்த டீச்சருக்கு எப்படி வச்சிருக்கோம், நன்றி உள்ள பிள்ளையாக இருக்கும். அப்போ அது வந்து வார்த்தைகள் தான், எவ்வளவு அந்த வார்த்தை வந்து அந்த பிள்ளையுடைய மனசை எவ்வளவு தூரம் இம்பாக்ட் பண்ணியிருந்தா அவ்வளோ தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் வர முடியும். ஸோ இந்த வார்த்தைகள் வந்து இட் வில் மேக் ஒரு வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்பு ஒரு வாழ்க்கையோ ஊன்ற கட்டக்கூடிய வல்லமை வந்து இந்த வார்த்தைகளுக்கு இருக்கும். அப்போ அந்த எதேச்சியாக நம்ம நினைச்சக்கூடாது, ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், சும்மா தானே சொன்னேன், இப்படி எதேர்ச்சியாக நினைச்சக்கூடாது. வார்த்தையின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது பைபிள் போட்டிருந்தால், அதிக அதிகமான வேண்டாத வார்த்தைகள் பேசும்போது ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு போடும். ஸோ வார்த்தைகளை நம்ம அதிகமாக வேண்டாத இதாக பேசும்போது அது நம்ம வாழ்க்கையும் கெடுக்கு, மற்றவங்க வாழ்க்கையும் என்ன செஞ்சிருது, அழித்து போட்டுருது. ஸோ இன்னும் நம்ம பார்க்கறது பார்த்தாச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் கடவுள் சொன்னபடி நம்ம வாய் இருக்குதா, நம்ம நாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், நல்லதா யூஸ் பண்ணுறோமா, மற்றவங்களை சபிக்கிறோமா, மற்றவங்களை பற்றி புறங்கூடுறோமா, மற்றவங்களை பற்றி குறைச்சி சொல்லிக்கிட்டே இருக்கோமா, இல்லை அந்த நாவை வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசுறதுக்கும் மற்றவங்க மனசை இம்பாக்ட் பண்ணுறதுக்கும் மற்றவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்.
பார்த்தாலும் கேர்ஃபுல்லாக பேசணும்.
என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம், வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆண்டவர் பைபிளில் போட்டிருக்க மாதிரி வாயின் வார்த்தைகள் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கணும்னா அது தேனோழுக அவருடைய ஆசீர்வாதத்தோட அவருடைய நன்மையை வச்சுட்டு நம்ம
பேசணும். கரெக்ட். ஆமாம், ரொம்ப நல்லா சொன்னீங்க, கரெக்ட்.
இதில் இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஜெயா எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டோம்னா அவ வந்து வந்ததுல இருந்து குறையே தான் என்ன செஞ்சுட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்கிறா. அப்போ இவளுக்கு வந்து அவ மேல உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், உண்மையான ஒரு கன்சர்ன் இருந்துச்சுன்னா ஆக்சுவலா அவ என்ன பண்ணிருக்கலாம், ஏதோ ஹெல்ப் பண்றதுக்கு உதவி செஞ்சிருக்கலாம்.
ஆமா
இல்லையா. இன்னொன்னு அவளுக்கு தெரியும், அவ வந்து அப்பதான் காய்ச்சல படுக்கல, ஏற்கனவே அவ்வளவு தூரம் எழும்ப முடியாம படுத்திருக்கா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 days அவளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், அந்த காய்ச்சல்ல இருந்திருக்கணும். அவ சொல்றா, மகாட்ட சொல்றா, அம்மா என்னால கஷ்டத்தோட நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு சோறு மட்டும் பொங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டெஃபினட்டா அவளுக்கு வந்து 2 days மினிமம் என்ன பண்ணிருக்கணும், காய்ச்சல்ல இருந்திருக்கணும். அப்ப 2 days அவளால இந்த வீடை என்ன செய்ய முடியல, மேனேஜ் பண்ண முடியல. அப்ப இதை வந்து அவளுக்கு யோசிக்க முடியல, ஜெயாக்கு வந்து இதை யோசிக்க முடியல, ஓ 2 days அவ ரொம்ப கஷ்டப்படுறா அதனாலதான் வீடு இப்படி இருக்கு அப்படின்னு அவளுக்கு யோசிக்க முடியல. அதே மீறி அவ என்ன பண்றா, இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கா, குற்றத்தை மட்டும்தான் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா. அப்போ நீ குற்றத்தை சுட்டி காட்டுறதை விட அந்த குற்றத்தை ரெக்டிஃபை பண்றதுக்கு நீ என்ன பண்ணிருக்கலாம், ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். அவளுக்கு அப்படியா, உனக்கு இப்படி இருக்கா, சரி அப்ப என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீடை பெருக்கி இருக்கலாம், இல்லைன்னா அந்த யூட்டன்சில்ஸ் பாத்திரங்கள்லாம் செஞ்சுக்கலாம், கழுவி வச்சிருக்கலாம். ஒண்ணு வேண்டாம், அந்த பிள்ளைக்காவது ஏதாவது என்ன பண்ணிருக்கலாம், ஒரு நல்ல சாப்பாடை கொடுத்துருக்கலாம். அது கூட வச்சேல என்ன, நீ இப்படி இருக்க அப்படி இருக்க, ரொம்ப சோம்பேறியா இருக்க, உன் வீடு எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கு, இப்படி கிடந்தா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா காய்ச்சல் வரதென்ன செய்யும் இப்படின்னு அவன் மேல அவ்வளவு குற்றத்தையும் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு என்ன பண்ணிட்டா
போயிட்டா.
ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இருந்து யாரையுமே அவளுக்கு மீட்கிறதுக்கு மனசு இல்லை. சுட்டி காட்டு. இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களை நம்ம பார்க்கும்போது அப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்ம மற்றவங்களை சுட்டி தான் காட்டுறோமே தவிர அதை நம்ம ஈஸ் பண்ணுறதுக்கே இல்லைன்னா அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த வேதனைகளையோ அந்த சிச்சுவேஷனை மாற்றுறதுக்கோ நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்களை குற்றம் சாட்டுறதை விட அந்த குற்றத்திலேருந்து அவங்கள மீட்டு எடுக்கிறது தான் மெயின். ஆண்டவரே நம்மளுக்கு அதை சொல்லியிருக்கிறார், என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்மள அவங்கள மீட்டு எடுக்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்கள குற்றப்படுத்திட்டு நீ பெரிய தப்பு பண்ற அப்படிங்கறதா அண்டர்லைன் பண்ணி காட்டுறது வந்து எந்த விளைவுமே கொண்டு வராது. அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெயின் பண்ணும், இல்லைன்னா மனவேதனை தான்
நடக்கும். கலா அதை கரெக்டா செய்யும்,
கலா அதை உணர்ந்திருக்கிறான். அவ ஷீ இஸ் எ ஜெனூயின் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம்.
அ
ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படிங்கிற மாதிரி அந்த நீடு என்ன நீட் அவளுக்கு அந்த நேரத்துல வேண்டியது இருந்துச்சோ அந்த நீடு அப்படியே அவ எழுதிச்சிரா ஃபுல்ஃபில் பண்ணி
எல்லாம் செய்யலாம்.
டக் 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 நாம என்ன செஞ்சிருந்தா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்கா. சோ அவ வந்து ஷீ ப்ரூவ்ஸ் ஹர்செல்ஃப் டு பி எ குட் ஃப்ரெண்ட், கரெக்ட் ஃப்ரெண்ட், ஜெனூயின் ஃப்ரெண்ட். அது கன்சர்ன்ட் ஒரு பிஹேவியர் அவ என்ன பண்றா அதுல காட்டுறான். சோ இந்த ரெண்டு இது மூலமாக நம்ம எப்படி இருக்கணும்,
எப்படி இருக்க கூடாது அப்படிங்கறத படிக்கிறோம். ஆமா கரெக்ட். இப்ப நம்ம வந்து இந்த ஜெயாவா இருக்கோமா கலாவா இருக்கோமான்னு நம்மள நாமளே ஆமா ஆராய்ஞ்சு பாத்துக்கிறோம். ஆமா கரெக்ட். ஈஸியா இருக்கும் மத்தவங்க குறைகளை நமக்கு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆமா ஆமா, அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலா நம்ம இருக்கவே கூடாது.
மத்தவங்க குறைகளை வந்து நம்ம பார்க்க கூடாது. அது நம்ம குறையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எந்த விதமான அவுட்கம் வந்து நல்லாவே இருக்காது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அதை நிறைவுபடுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும்,
அந்த உறவும் பலப்படும்.
உறவும் பலப்படும், நம்மளுக்கும் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன்
வந்துடும். ஆமா சரி, நல்லா சொன்னீங்க. இது மாதிரி வார்த்தைகளோட வலிமையை பற்றி பேசுகிறப்ப அதுக்கு நம்ம வந்து அவங்க குறைகளை மட்டும் சொல்லக்கூடாது, அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம், நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம யோசிக்கணும். இப்போ குறைகளை சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த கஷ்டமான வேலையை நம்ம செய்யணும், அப்போ தான் நம்ம அது நட்போ உறவோ அது இன்னும் நல்லா வளப்படும். அது அர்த்தமே, அந்த உறவோட அர்த்தமே அதில் தானே இருக்குது இல்லையா. அது அழகாக கல்லா கடைசி சொல்லுவாள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்பா. அதனால் அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸு. நேயர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. என்ன நேயர்களே, கருத்துக்களை கேட்டிங்க இல்லையா. நாவு வந்து ரொம்ப சின்ன அவயவம் தான், ஆனால் அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளவு விஷம் நிறைந்ததாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அது நமக்கும் விஷம், மற்றவங்களுக்கும் விஷம். சில வேளைக்கு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, அந்த வார்த்தையை நான் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சி பார்த்துருக்குறேன் அடிக்கடி. ஐயோ, அந்த வார்த்தையை நம்ம சொல்லாமல் இருந்தோம்னு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஈஸியாக நம்ம வார்த்தைகள் வருது அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அடுத்த தடவை நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு நேரம் யோசிச்சு பார்ப்போம், இது பேசணுமா, இந்த வார்த்தை தேவையா அப்படின்னு யோசிப்போம். திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் இது தான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயில பட்ட புண் வந்து வலிக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வலி பெயிரும், ஆனால் நாவுனால் சுட்ட புண்ணு அந்த வடு போகவே போகாது. மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், உங்களை நினச்சாலே ஐயோ அந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின் தான் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, இனிமையான வார்த்தைகள் உலகத்தில் இவ்வளவு இருக்கிறப்ப நம்ம எதுக்கு கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். இனிமையான வார்த்தைகளை மற்றவங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இல்லையா. அந்த சந்தோஷத்தை நாம ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம், கொடுக்கலாம் இல்லையா. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, இனிமையான வார்த்தைகளை பேசுவோம், சந்தோஷப்படுத்துவோம். அன்னைக்கு எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, ஒரு ஆட்டோவில் இப்படி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, உங்களுடைய வழி செலவு என்னுடைய வாழ்க்கை செலவு. எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. இதுப்போ அந்த ஆட்டோக்காரர் பேரம் பேசினா கூட நமக்கு கோபம் வரும், மீட்டருக்கு மேலே 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் கூட கோபம் வரும். எவ்வளவு அழகாக தன்னுடைய தேவையை அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இது வந்து வழி செலவு தான், என்னுடைய வாழ்க்கை செலவே இதில் தான் அடங்கி இருக்குதுங்கிறப்ப மனமாற அவர் கேட்ட ரூபாயை விட கூட கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு நமக்கு வரும் இல்லையா. வார்த்தைகள் நம்ம மனசையே மாற்றுது. அன்னைக்கு ஒரு ஹோட்டல் இப்படி எழுதி போட்டிருந்தது, ஒரு நாள் வீட்டு சமையலுக்கு விடுமுறை கொடுங்களேன். நல்லா இருக்குது இல்லையா. ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க, இங்கே சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன், ஒரு நாள் வீட்டு சமையலுக்கு விடுமுறை கொடுங்களேன். என்ன அழகா, என்ன அருமையாக வார்த்தைகளை அவங்க அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி யோசித்து நாம் பேசும் பொழுது வார்த்தைகள் எத்தனை ஒரு ஒரு மேஜிக்கையே க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தை மூலமாக டாக்டர் டாரிஸ் ரொம்ப அழகாக சொன்னாங்க, வார்த்தையால் தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். வார்த்தை இங்கே வந்து வந்தது பிறந்ததுன்ட்டு இருக்கும் யோவான் சுவிசேஷகத்தில், வார்த்தை வந்து பிறந்தது. அப்போ அந்த வார்த்தைங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு அர்த்தம் உள்ளது, எவ்வளவு ஒரு அர்த்தம் பொதிந்த வார்த்தை அது. அதை நம்ம வந்து எப்படி பிரயோகிக்கிறோம்? விலங்குகளுக்கு இல்லாதது, மரம் செடி கொடி மலர்களுக்கு இல்லாதது, இந்த உலகத்தில் உள்ள எதுவுக்குமே, கடல் வானம் சூரியன் நிலா எதுக்குமே இல்லாதது நமக்கு கிடச்சிருக்குது, பேசும் வரம், பேசும் திறமை. அப்போ அதை நம்ம எவ்வளவு தூரம் அதை நம்ம வந்து ஒரு பொக்கிஷமாக நினச்சி அதை நம்ம எவ்வளவு தூரம் அதை நம்ம வந்து உபயோகிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிய வார்த்தைகளை பேசுவோம், அவங்களா நல்லா பேசுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களுடைய நல்ல எத்தனையோ விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இருக்கும், அவங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை நம்ம வந்து அவங்ககிட்ட அப்ரிஷியேட் பண்ணுவோம், அவங்கள ஊக்கப்படுத்துவோம். பொய் சொல்ல வேண்டாம், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லுங்கள், ஒரு நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள், நீ ரொம்ப திறமைசாலி அப்படின்னு பாராட்டுங்க. அப்படிங்க அந்த இடமே அந்த சிச்சுவேஷனே ரொம்ப ப்ளசன்ட் ஆகும். சில பேர் எங்கெல்லாம் போகிறாங்களோ அப்போனா மக்கள் விலகி போவாங்க, சில பேர் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும். ஏன்? அவங்களோட வார்த்தையின் வலிமை. உங்கள் வார்த்தையால் நீங்கள் நிறைய சிநேகிதர்களை சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு நிறைய சிநேகிதர்கள் இருக்காங்களா? உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குது? வலிமையான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது கடுமையான வார்த்தைகளா, இனிமையான வார்த்தைகளா, மற்றவங்களை அது ஊக்குவிக்குதா அல்லது கஷ்டப்படுத்துதா வேதனைப்படுத்துதா? உங்கள் கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட எப்படி பேசுகிறீங்க? சில பேர் வெளியில் நல்லா பேசுவாங்க, வீட்டுக்குள்ளே வந்து எரிச்சலும் கோபமும் தான் இருக்கும். இல்லை, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் கணவன் மனைவியோட வார்த்தை எப்படி இருக்குது? பிள்ளைகள்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள். நம்ம நம்ம குறையில புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து திருத்த முடியும். சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களை சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், என் நோய்களை சொல்லி சொல்லி
வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
உங்க வார்த்தைகள் தேன் போல இனிமையா இருக்குதா, இல்லாட்டி விஷம் மாதிரி மத்தவங்களை கொல்லுதா? நம்ம சில பேர்கிட்ட ரொம்ப இனிமையா பேசுவோம், ஆனா சில பேர்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்குவோம். இப்படி இருக்கிறது சரியில்லை. எல்லாரையும் சமமாக மதித்து எல்லார்கிட்டேயும் இனிமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவோம். சரியா? பாய்.